வணக்கம் திரு சரவணன்.
வணக்கம் SBS தமிழ் சேனலுக்கும் அனைத்து நேயர்களுக்கும்.
தமிழ் சிங்கிள்ஸ் ஆல்பம் தயாரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும் இசை கலைஞரான உங்களின் இசை பயணம் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னர் முதலில் ஆஸ்திரேலிய நேயர்களுக்கு உங்களின் பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
என் பின்னணி என்றால், நான் சிறு வயதில இருந்து ஒரு கிராமப்புறம் வாழ்க்கையில தான் நான் மலேசியால வாழ்ந்து வந்தேன். அங்கதான் வளர்ந்தும் வந்தேன். என்னோட வளர்ப்பிலே வந்து நிறைய பாடல்கள் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். அதாவது எங்க அம்மாவோட தாலாட்டில இருந்து அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வந்து நிறைய இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு அவரை போலே ஆகணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்துல தான் நான் இந்த பாடல் செய்யற ஃபீல்க்கே வந்திருக்கிறேன்.
இப்போது வந்து நீங்க ஒரு பாடலை எழுதி பாடி தயாரிக்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? உங்களுக்கு இசையில் குரு யாரும் இருக்கிறார்களா?
கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வதோட இத எனக்கு இசை வந்து அதுவாக வந்ததுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சிறு வயதுல இருந்து எனக்கு இந்த தாள கருவிகள் மேல எனக்கு ரொம்ப ஆசை. சோ எப்போதும் இதெல்லாம் வாசிச்சு வாசிச்சு பழகவும் எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. அதாவது எனக்கு யாரும் இதெல்லாம் கத்துக் கொடுக்கல, நானா சொந்தமா வந்து கத்துக்கணும்ன்ற ஒரு முயற்சியில கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிற்பாடு ஒரு 17-18 வயசு வரும்போது அம்மா அப்பா வந்து என்ன ஒரு ஏதோ பையனுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் சங்கீதம் படிச்சேன். அது கூட நான் முழுமையா கத்துக்கவே இல்லை, ஆரம்ப பாடம் தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே சொந்தமா ஹார்மோனியம் எல்லாம் வாசிச்சு இப்படி எந்த பாட்டு எப்படி வாசிக்கிறதுன்னு சொந்தமாவே தான் கத்துக்கிட்டேன். அதாவது என்னோட சொந்த ஞானத்துல தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லணும்.
இப்போ கிட்டத்தட்ட எத்தனை இசை கருவிகள் நீங்கள் உங்களுக்கு வாசிக்க தெரியும்?
இசை கருவி என்றால் தாள கருவிகள் எல்லாம் வந்து ஏறத்தாழ வாசிச்சிருவேன். அது தவிர்த்து வந்து ஹார்மோனியம் வாசிக்க தெரியும், சிந்திசைசர் வாசிக்க தெரியும். இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்டது. பட் அதை வச்சுதான் நான் இவ்வளவு தூரம் பிக்கப் பண்ணிருக்கிறேன்.
உங்களது இசை பயணத்தின் அதாவது ஒரு பிரேக் கிடைச்சிருக்கும் இல்லையா? நீங்கள் இப்பொழுது மலேசியாவில் பிறந்து பெல்ஜியமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிரேக் உங்களுக்கு எங்க கிடைத்தது?
நான் மலேசியால வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பிரபலமான ஒரு ஆல்பம் ஒன்னு வெளியானது, துளசின்னு ஒரு ஆல்பம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஆல்பம், ரொம்ப பிரபலமா மலேசியால போயிட்டு இருந்தது. அப்ப இந்த ஆல்பம் பார்த்து நம்மளும் இதே மாதிரி ஒண்ணு பண்ணணுமே, ஆரம்பமே நமக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தீர்த்தானு ஒரு ஆல்பம் ஆரம்பத்துல பண்ணினேன். எல்லாம் ஃபுல் மியூசிஷியன் வச்சு நானே சொந்தமா பாடல் தயாரிச்சு பாடல் எழுதி அந்த ஆல்பத்தை வெளியாக்கினேன். அப்படிதான் எனக்கு ஒரு ஆரம்பம்னு சொல்லணும்.
சரி, முதலாவதாக உங்களுடைய இந்த தமிழ் சிங்கிள்ஸ் ஆல்பம் வந்து பக்தி பாடல்களில் தான் ஆரம்பமானது இல்லையா?
ஆமா, பக்தி பாடல்ல நான் அந்த ஒரு ஆல்பம்க்கு அப்புறம் வந்து தொடர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் ஆர்வம் கொள்ளும் போது எனக்கு சரியான ஒரு உற்சாகம் கொடுக்க மியூசிஷியன் கிடைக்கல, அதே சமயத்துல சரியா சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கிடைக்கல. அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. அதாவது நம்மளால போய் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஏழ்மைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து பண்றதுக்கு யாரும் ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது, எல்லாம் சொந்த பணம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு ஆல்பமோட ரொம்ப ஒரு டைம் கேப் ஆயிடுச்சு. ஒரு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு திரும்பி நான் ஆரம்பிக்கேன்.
சரி, அதற்கு பிறகு நீங்கள் பெல்ஜியம் வந்த பிறகு உங்களுடைய இசை பயணத்தை ஆரம்பித்தீர்கள் அப்படியா?
ஆமா, அதுக்கப்புறம் நான் வந்து பெல்ஜியம்க்கு வந்ததுக்கு பிறகு வந்து ஜெய ஜெகநாத்ன்ற திரும்பியும் ஒரு ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணினேன். இந்த ஆல்பத்துல வந்து நிறைய பேருக்கு தெரியும், சூப்பர் சிங்கர்ல வந்து பிரகத்தின்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. அவங்க வந்து இலவசமா எனக்காக வந்து தாமரை கண்ணா அப்படின்ற ஒரு பாடல் ஒன்னு பாடினாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துச்சு அந்த அந்த பாடல். அந்த பாடல் மூலியமா தான் அடுத்தடுத்து எனக்கு நிறைய ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயங்கள் வந்தது. அப்புறம் நான் பக்தி பாடலே பண்ணிட்டே இருந்தேன்னா தொடர்ந்து ஒரு 3-4 ஆல்பம் வந்து பக்தி பாடல் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இப்படியே பக்தி பாடலே பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படா நீ ஒரு நாளைக்கு வந்து ஒரு காதல் பாட்டு பாட போற அப்படின்னு சொல்லி. சோ அப்ப எங்க அம்மா சொன்னதுக்காக அந்த முதல் முதலாக ஒரு பாடல் வந்து வானவில் வர்ணம் என்ற ஒரு பாடலை வந்து தயாரிச்சேன்.
மனதில் பூவாக பூத்தது சொல்லுது மாறாத மறவாத உன் நினைவுகளே, தீண்டாத தீராத என் மரகள்.
இப்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான பாடல்களை கூடிய மட்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன்.
பக்தி பாடலும் பண்ணிட்டே இருக்கிறேன் நானு. அதே வேளையில வந்து பக்தி பாடல் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வானொலியில வந்து ஒளியேற்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. நான் பிறந்த ஊரா இருந்தாலும் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறனால அதனால என்னோட பாதைய வந்து நான் இன்னும் மேலும் இசைத்துறையில வளரணும் அப்படின்றதுக்காக நான் மற்ற பாடல்களையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காதல் பாடல் ஒரே பாடல் பண்ணியிருந்தாலும் மற்றது எல்லாம் என்னோட பாடல் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா இருக்கும், இல்ல ஒரு அர்த்தம் உள்ள பாடலா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்ப சிங்கிள் செய்ய நான் ஆயுத்தமாயிட்டேன்.
இப்பொழுது ஒரு பாடல் தயாரிப்பில் உங்களோடு பணியாற்றும் இசைக்கலைஞர்கள், அதாவது உங்களுக்கு என்று ஒரு இசைக்குழு இருக்கிறதா, அல்லது கூடிய மட்டும் நீங்கள் தொழில்நுட்பத்தை சார்ந்து பணியாற்றுகிறீர்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ ஒரு பாடல் பண்றதுன்னா நான் வந்து பேசிக்கலி என்கிட்ட இருக்கிற கருவியை வச்சு நான் கம்ப்யூட்டரைஸ்ல வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணிருவேன். என்னோட ப்ரோக்ராமிங்க வச்சு, அதாவது நான் மலேசியாவா இருந்தாலும் சரி இந்தியாவில உள்ள கலைஞர்களா இருந்தாலும் சரி, செஷனிஸ், அதாவது தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு இசை கருவி வாசிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு மியூசிஷியன்ஸை ஏற்பாடு பண்ணி வெளி ஊர்ல தான் நான் ரெக்கார்ட் பண்றது அதிகம். ஏன்னா நான் இங்க பெல்ஜியம்லயே பண்றது ரொம்ப குறைவு. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பெல்ஜியம்ல எடுத்துக்கிட்டாக்க எல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். அதுவே நான் இந்தியாலயோ இல்ல மலேசியாலயோ பண்ணனா எனக்கு கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். அதாவது இப்ப டெக்னாலஜி மாறிட்டதுனால ஒரு நல்ல ஒரு இசை கலைஞரா இருந்தா அவங்க இருக்கிற வசிக்கிற இடத்திலே வந்து ஸ்டூடியோ புக் பண்ணி அங்கேயே நான் வாசிக்க வச்சிருவேன்.
தமிழ் இசை கலைஞர்களோடு மட்டும்தான் நீங்கள் பணியாற்றுகிறீர்களா, அல்லது வேறு இன கலைஞர்களோடும் நீங்கள் பணியாற்றுகிறீர்களா?
தமிழ் தான் என்னோட ஃபோக்கஸா இருந்தாலும் இன்றைய வரைக்கும். ஆனா வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பாடல் வந்து நான் ஆங்கில பாடலும் பண்ணிட்டேன். ஆனா போக போக என்னோட மனசு என்ன சொல்லுது என்றா, தமிழ விட்டுட்டு ஆங்கிலத்துக்கு போயிடலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம மக்கள் கொடுக்கற வரவேற்பு வந்து என்னதான் ஒரு நல்ல ஒரு இசையை கொடுத்தாலும் அந்த வரவேற்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. அதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிடி வாங்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாருக்கும் இருந்தது. அப்ப சிடி வாங்கிட்டு இருந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட வந்து பூஸ்டா பண்ணுச்சு. ஈவன் மைக்கேல் ஜாக்சன் கூட அன்னைக்கு சிடி வாங்கினதுனாலதான் அவர் வந்து பெரிய லெவலுக்கு போக முடிஞ்சது. இன்றைய காலத்துல சிடி வாங்குறத குறைச்சிட்டாங்க, எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து பாடல் ரீச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது.
தமிழ் மக்களிடம் உங்களுக்கான ஆதரவு அந்த அளவிற்கு இல்லை, ஆகவே ஆங்கில இசை உலகத்திற்கு சென்று விடலாமா என்று நீங்கள் தோன்றுகிறது என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு நீங்கள் தமிழ் மக்களை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? உங்களுடைய பாடலை நீங்கள் அந்த அளவிற்கு தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறீர்களா?
தமிழ் மக்களிடம் நான் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ் மக்கள் கிட்ட போய் சேரல அப்படின்றது ஒரு காரணம் வந்து இந்த இசைத்தட்டு இல்லாததுனாலதான். குறுந்தட்டும் இல்ல இசை தட்டும் இல்ல, இன்னைக்கு ஜெனரேஷனே மாறி டவுன்லோட் வரைக்கும் வந்துருச்சு. சோ இதனால வந்து உள்நாட்டு கலைஞர்கள் கூட கஷ்டம்தான் படுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி வேற மாதிரி ஆயிடுச்சதுனால அது மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரே ஒரு இப்ப இருக்கிற டெக்னாலஜி வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரி டெக்னாலஜி தான். பட் அதுலயும் நான் எங்கும் அவ்வளவு போஸ்ட் பண்றது இல்ல, அப்படிதான் சொல்லணும்.
இந்த நிலையை எப்படி மாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள்?
தவறு யாரு மேலன்னு கேட்டாக்க, கொஞ்சம் எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வந்து வானொலியோ இல்ல தொலைக்காட்சியோ உதவியா இருந்தாங்கன்னா வளர்ந்து வர கலைஞர்கள், நிறைய பேரு டேலண்டட் கலைஞர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் வளர்ந்து வருவாங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பெல்ஜியத்தில் வசித்து வரும் வளர்ந்து வரும் இசைக்கலைஞரான சரவணன் அவருடனான செவ்வி. உங்களின் பாடல்களை எப்படி கேட்கலாம் என்று சொல்லுங்களேன்.
என்னுடைய பாடல்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ராகஸ்வரூப், ராகஸ்வரூப் என்ற யூசர் நேம்ல வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதே மாதிரி வீமியோ யூடியூப் போல ஒரு சேனல், அதுலயும் வந்து ராகஸ்வரூப் என்ற பேர்ல வந்து என்னோட பாடல்கள் எல்லாம் வச்சிருக்கேன். பக்தி பாடல்ல இருந்து சிங்கிள்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அதே மாதிரி சவுண்ட் கிளாட்லயும் அதே டைட்டில்ல தான் இருக்குது.
சரி, உங்களுடைய இசையை வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்பத்தில் தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். அது தவிர இந்த இசை பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால் என்று கேட்டால் வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லுங்களேன்.
சவால் என்று சொன்னா பைனான்சியலை தவிர வேற எந்த சவாலும் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் பணம் அதிகமா இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பணம் இருந்தா நிறைய செய்யலாம், ஆனா நமக்கு இருக்கிற எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சுதான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு வரேன். ஆனா விடாம பண்ணிட்டு வரேன். எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்கும், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஷைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து குறைவான பணத்தை வச்சு முடிஞ்சா எல்லாரையும் வாலண்டியர்ஸா, நான் என்னோட மியூசிஷியன்ஸா இருந்தாலும் சரி சிங்கர்ஸா இருந்தாலும் முடிஞ்ச அளவு வாலண்டியர்ஸா வேலை செஞ்சாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா மேல போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே போல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாடல் வந்து நான் மேனேஜ்மெண்டா இல்ல ப்ரொடியூசராகவும் இருக்கிறேன். அது ஒரு பேண்ட் குரூப் மலேசியால வந்து இன்டர்மெசோ தீரன் தலைமையில வந்து அவங்களும் நல்ல பாடல் எழுதிட்டு வராங்க. இவங்க எல்லாம் பின்னாடி போய் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கூட எப்படியாச்சும் அணைச்சி கூட்டிட்டு போயிருந்தோமே சொல்லி இவங்களெல்லாம் நான் உதவி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.
அஞ்சாமல் நாமே உயர்வோமே, நாமே ஒன்றுபடுவோம், தமிழா திரளாக வருவோம், கனவுகள் காண்போம், தமிழா விரவினில் வெல்வோம். அஞ்சாமல் நாமே உயர்வோமே, நாமே ஒன்றாக சேர்ந்தால் நம் குரல்கள் கேட்குமே, ஒன்றுபடுவோம், தமிழா திரளாக வருவோம்.
உங்களை போன்று ஆர்வம் உள்ள பல கலைஞர்கள் இங்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், உலகில் எந்த பகுதியிலும் இருக்கலாம். அவர்கள் யாரும் உங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றால் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது என்று சொல்லுங்கள்.
அதாவது ஆர்வம் உள்ள கலைஞர்கள் நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். சோ இவர்கள் வந்து என்னை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்றால் ரொம்ப ஈஸியான வழி, இமெயில் வழியா என்னை தொடர்பு கொள்றது ரொம்ப நல்லது. என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து R for Russia, A for America, G for Ghana, A for America, S for Singapore, V for Vietnam, A for America, R for Russia, U for Uganda, P for Paris @yahoo.com.
மிக்க நன்றி திரு சரவணன். உங்களின் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி SBS ரேடியோ மற்றும் அனைத்து நேயர்களுக்கும்.
எங்களோட பாட்டு சத்தம் உங்கள் ஊரில் கேட்கும், நம்ம ஆளு கெட்டு போட்டா நாலு சனம் போடும். காலம் கனியும் வரை காலம் இசைத்திடுவோ, ஆவும் நினைவுகளில் ஏறி நடந்திடுவோ. ஆடு மச்சாடு நீ எந்த ஊரு ஆளு, ஆடு மச்சாம்பாடு நீ வந்த செய்தி கூறு. சோகத்தில் உள்ளவரை நாட்டின் சிறப்பை பாரு, சேர்ந்து ஆட்டமாடு, உலகம் போற்ற தமிழன் எழுந்தீடடா, மக்கள் முன்பே நம்ப சிங்கந்தாண்டா. உள்ளவரை எங்கள் சொந்தங்கள் ஆக்கிடுவோம், பாசத்தில்